ಬ್ರಹ್ಮ ಗುರುರ್ವಿಷ್ಣು ಗುರುರ್ದೇವೋ ಮಹೇಶ್ವರ ಗುರು ಸಾಕ್ಷಾತ್ ಪರಬ್ರಹ್ಮ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರವೇ ನಮಃ. ಗುರವೇ ಸರ್ವಲೋಕಾನಾಂ ವಿಷಯೇತ್ ಭವರೋಗಿಣಾಂ ನಿಧಯೇತ್ ಸರ್ವವಿದ್ಯಾನಾಂ ಶ್ರೀ ದಕ್ಷಿಣಾಮೂರ್ತಯೇ ನಮೋ ನಮಃ. ಸದ್ಗುರು ಶರಣಾರವಿಂದಭ್ಯಾಂ ನಮಃ. ಶ್ರೀ ದುರ್ಗಯ್ಯಮ್ಮನ್ ಆಲಯತ್ತಿಲ್ வருடாந்திர அலங்கார திருவிழாவிலே எல்லாரும் சேர்ந்திருந்து கூட்டு பிரார்த்தனையாக செய்யக்கூடிய இந்த வருடத்தில் இந்த பாக்கியம் கிடச்சிருக்கிறது. அம்பாளுடைய அனுகிரகத்தினால் இது மேலும் மேலும் வளர்ந்து இன்னும் சிறப்பாக இருக்கணும் பிரார்த்தனை பண்ணிண்டு. ஒரு ஒரு நாளும் யோகா முறையை பற்றியும் மனதனுடைய பேஸ் அதாவது வந்து அடித்தளமாக மனம் எப்படி வச்சுக்கணும், அந்த மனசத்துக்கும் இந்து ரிலீஜனுக்கும் நம்ம கோவிலுடைய விழாக்கள் அதாவது ஃபெஸ்டிவல் இதனுடைய தாத்பரியங்கள் என்ன, எதுக்கு செய்ய போகிறோம், இதுக்கு மனம் எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் அதாவது வந்து இது முழுமையாக எவ்வளோ தூரம் இதில் இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் பார்த்துன்னு வரோம். நம்ம ஏற்கனவே என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டோம், த ஹாப்பினஸ்ஸாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், வெல்த் எல்லாமே அதாவது வந்து நல்ல செல்வம் வரணும், சந்தோஷமாக இருக்கணும், நல்ல பணங்கள் வரணும், அதே சமயத்தில் அந்த பணங்கள் நற்செயலாக இருந்து மன நிம்மதியுடன் செலவு செய்து சந்தோஷம் அடையணும். அதற்கு என்ன பேசிக் லெவலில் நம்ம ரிலிஜனில் சொல்லியிருக்கு. எந்த ரிலிஜனையும் குறை சொல்லக்கூடாது, ஒரு ஒரு ரிலிஜனும் ஒவ்வொரு விதமான தாத்பரியம். ஆனால் அதில் முக்கியமாக நம்மளுடைய இந்து மதத்தில் மட்டும்தான் ஒரு மனிதன் பிறப்பிலிருந்து இன்னும் சொல்லப்போனால் அந்த பிறப்புக்கு முன் மற்ற மதத்தை விட நம்ம மதத்தில் தான் மட்டும் முன் ஜென்மத்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லுவாங்க. போன ஜென்மம் அந்த ஜீன்ஸ் எப்படி இருந்தது அப்படி பார்த்துட்டு அதை ரொம்ப முக்கியமாக சொல்லுவாங்க. இன்னைக்கு சைக்காலஜி பிரகாரமும் சரி மெடிக்கல் ரீதியாகவும் அது ஒத்துன்னு இருக்காங்க. குறைஞ்ச பட்சம் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தெய்வத்தினுடைய அனுகிரகம், தெய்வத்தினுடைய ஆலயங்களுக்கு வர்றது, இரண்டாவது நற்சிந்தனைகள், த அந்த பொசிஷன் நல்ல ஒரு லெவலுக்கு கொண்டு போகணும், மைண்டை எடுத்துன்னு போகணும்னாக்கா போன ஜென்மத் ஒரு சங்கீதம் படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கே நம்ம உதாரணம் சொல்லுவோம், பூர்வ ஜென்மத்தில் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்காங்க, சங்கீதம் நல்லா பண்ணுறாங்க, பாடுறாங்க, இல்லை போன ஜென்மத்தில் குழந்தையிலே இது டான்ஸ் பண்ணியிருக்கோம் அதனால் நல்ல பரதநாட்டியம் பண்ணுது. ஸோ ஏதாவது ஒன்று பேசிக்காக சொல்லி தான் செய்வோம். நம்ம ரிலிஜனில் மட்டும்தான் பூர்வ ஜென்மன்றது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அது சைக்காலஜின்னு சரி மெடிக்கலாகவும் சொல்கிறீ, குறைஞ்ச பட்சம் ஒரு தாய் தகப்பனுக்கு இருக்கக்கூடிய வியாதியாவது அந்த குழந்தைக்கு வந்திருக்குன்றாங்க. 6 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தைக்கெல்லாம் ஏது சுகர், அந்த பசங்களுக்கு அந்த சுகர் இருக்குது. காரணம்னாக்கா அவங்க அப்பாவுக்கு சுகர் இருந்தது, அவங்க தாத்தாவுக்கு இருந்தது, அவங்களுக்கு வருது. ஸோ அப்போ வியாதி அப்போ இது உண்மைனாக்கா நம்ம போன ஜென்மத்தில் செய்யக்கூடியவுடைய பாபமோ புண்ணியமோ தொடர்ந்து தானே வரும், கட்டாயம் இருக்குது. ஆனால் அது வந்து இப்போ அறிவுபூர்வமாக சொல்கிறாங்க, அன்னைக்கு வந்து இறைவனுடைய அனுகிரகபூர்வமாக சொன்னாங்க. நமக்கு வந்து எல்லாமே வந்து அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடியது வந்து சொல்லும்பொழுது அவ்வளோ சீக்கிரம் மனசு ஏற்றுக்காது. புதுமையாக ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்லும்பொழுது அதை கட்டாயம் எடுத்துப்போம். ஆனால் அது வந்து நம்மளுடைய முன்னோர் சொல்லும்போது அது பிழை இருக்கலாம், ஏன்னா அதுக்குன்னு ரிலீஜனில் வந்து தப்பே வரலன்னு சொல்ல முடியாது, கட்டாயம் தப்பு நடந்திருக்கு. சில சில பிரச்சனைகள், தேவையில்லாத சந்தேகங்கள், தேவையில்லாத பதில்கள் வந்து பல இந்த ரிலிஜன்லேயே வந்து சில குழப்பங்களும் வந்திருக்கு. ஆனால் அதனால் எல்லாமே குழப்பங்கள்னு சொல்லிட முடியாது, எவ்வளோ அதுக்குள்ளே நல்ல தாத்பரியங்கள் இருக்குது, எவ்வளோ நல்ல முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம அது மட்டும் தான் இருக்குது, அதான் அன்னபக்ஷின்னு சொல்லுவோம். அன்னபக்ஷிக்கு அன்னபக்ஷின்னு ஒரு பறவை இருக்குது, அதை பாலையும் தண்ணியும் சேர்த்து பால் தண்ணி வச்சாக்கா அந்த பாலை மட்டும் தனியாக குடிக்கக்கூடிய சக்தி அது கொண்டு தண்ணியை ஒதுக்கிடுமா, அப்படி அப்படி ஒரு பறவை இப்போ இல்லாமல் போயிடுத்து. அது பிரிக்கிறதுனால அது எங்கள் ஊர்லலாம் சொல்லுவாங்க, பால்காரனுடைய சாபத்தினாலே அது போயிடு, எங்கள் ஊர்லேயே பால் எட்டு வந்து விட வருவாங்க வீட்டுக்கு, அந்த பால்காரனுடைய சாபத்தினாலே அது போயிடுத்துன்னு. அது மாதிரி அந்த அன்னபக்ஷியுடைய அது மாதிரி வந்து நம்ம ரிலிஜனில் எவ்வளோ நன்மைகள் அதிகமாக இருக்குது. 90% அது ரொம்ப குட் திங்கிங், எப்படி போகணும், ஹெல்த்தாக எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கு. ஸோ அதனால் அதை ஒரு எடுத்துட்டு நம்ம ரிலிஜனில் இந்து மதத்தினுடைய அடிப்படையாக எடுத்துன்னு வந்துட்டுருக்கோம். நேற்றுக்கே சொல்லியிருந்தோம் இந்த பாடல்கள் அகத்திய மாமுனிவர் ஏற்றி லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய அடிப்படையாக சொல்லக்கூடியது. யோகாவில் வந்து ஃபிசிக்கல் யோகா, மென்டல் யோகா அண்டு பிரத் யோகா, தியான யோகா, சப்த யோகா, இப்படி பல கேட்டகரி இருக்கு. எக்ஸாம்பிள் எடுத்துட்டாக்கா, யமோ, நியமோ, ஆசனோ, பிராணாயாமம், பிரத்யாகாரம், தியானம், யோகா, சமாதி, இந்த அஷ்டாங்க யோகான்னு பேர். இந்த 8 பொசிஷன் வருது. யம, நியமாசன, பிராணாயாம, பிரத்யாகார, தியான, யோக, சமா. இது என்னன்னாக்கா, இதில் இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது என்னன்னாக்கா சப்த யோகா. த சப்தா இஸ் சவுண்ட். எல்லாராலையும் உட்காந்து கை நீட்டி கால் நீட்டி அந்த மாதிரி செய்யக்கூடிய முடியாது. ஆனால் உணவு பூர்வமாக, உணர்வு பூர்வமாக ஆன்மா பலம் இருந்தாக்கா உடலுடைய பலத்தையும் அதிகம். ஒருத்தருக்கு ஒருத்தருடைய வருத்தங்கள், அவருக்கு வியாதியை விட வியாதியுடைய எண்ணங்கள் தான் அந்த வியாதி அதிகமாக்குதான். தலைவலி கொஞ்சம் வந்துருத்துனாக்கா திரும்ப 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 தியானம் மாதிரி நமக்கு தலைவலியாக இருக்குது, தலைவலியாக இருக்குது, திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறக்க தான் அதோடைய பெயின் அதிகமாகுமா. ஸோ அப்போ வியாதினோ கொஞ்சம்தான், ஆனால் அதோடைய எண்ணங்கள் தான் அதிகம். அது மாதிரி இந்த சப்த யோகா, இந்த சப்தத்தை சொல்ல 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 அதிர்வுகள் மாறும். அதிர்வுகள் மாறும் பொழுது அந்த இடத்துல வைப்ரேஷன் மாறும். அந்த வைப்ரேஷனுக்குள்ளே நம்ம அமர்ந்து இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுடைய மைண்ட் சேஞ்ச் ஆகும். அதுதான் இந்த சப்தம். ஸ்ரீ, ஏற்கனவே இந்த ஸ்ரீன்ற லெட்டஸ்க்கு ஆஃப் சொல்லியிருக்கோம். ஸ்ரீனா ஹாப்பினஸ், ஃபுல் ஹாப்பினஸ் கிடைக்கிறது இந்த ஸ்ரீன்ற அந்த லெட்டஸ். அப்போ அந்த மந்திரம் சொல்லும்போது ஸ்ரீ ஸ்ரீன்னு சொல்லும்போதே அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஹ்ரீம், இதெல்லாம் அம்பாளுடைய பீஜாட்சரம். ஹ்ரீம் சொல்லும்போதும் நம்மளுடைய அதாவது வந்து உடம்பில் இருக்க வந்து ஒரு சுகருடைய இது துறக்குது. அப்போ சுரக்கும் போது ஆட்டோமேட்டிக்காகவே சேஞ்ச் ஆகுதான் அந்த ஹ்ரீம்ன்ற மந்திரத்துக்கு. அதனால தான் அந்த மந்திரங்களில் பார்க்கும்போது ஹ்ரீம், ஸ்ரீம் இதெல்லாம் ஆரம்பிக்கிறது. இதனுடைய ஆரம்பமே ஸ்ரீ சக்கர. அப்போ இனிமையான சந்தோஷமாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை ஒவ்வொரு வரிகளாக பார்த்து நம்ம இது பண்ன முடியாது. இது ஒரு டைம் வந்து வர்ஜீனியா சச்சிதானந்த சுவாமிஜியுடைய ஆசிரமத்துக்கு இதுபோல் யோகா படிக்கிறதுக்காக போயிருக்கும்போது இந்த பாடலுக்கு எடுத்து ஒரு அவர் பதிவு பண்ணி ஒரு அழகான மெசேஜ் கொடுத்துருக்கார். ரொம்ப நல்லா இருந்தது கேட்குறதுக்கு. இந்த துன்பப்புடத்திலிட்டு தூயவனாக்கி வைத்தால் தொடர்ந்த முன் மாயம் நீக்கி பிறந்த பயனை தந்தாய், அன்பை புகட்டி உந்தன் ஆடலை காண செய்தாய், அடைக்கலம் நீயே அம்மா அப்படின்னு வரும். இந்த துன்பப்புடத்திலிட்டு தூயவன் ஆக்கி வைத்தால், நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, போன ஜென்மத்தினுடைய அதாவது புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விரகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் தேவராய் இத்தனை பிறவிக்கு அப்புறம் தான் வந்துருன்றிருக்கோம். அப்போ ஒவ்வொரு பிறவியாக எடுத்துன்னு வந்துட்டே இருக்கும்பொழுது போன ஜென்மத்தினுடைய பிறவி குணம் நம்ம மனசில் இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம வந்து மனிதனாகவும் வாழ முடியாமல் தேவராகவும் இருக்க முடியாமல் மிருகமாகவும் வாழ முடியாமல் கலந்து வாழ்ந்துட்டுருக்கோம். எந்த நேரத்தில் எது செயலுக்கு வரும்னு தெரியாது. அப்போ அந்த மனித நிலை, தெய்வத்தின் நிலை கொண்டு போகிறதுக்காகத்தான் இந்த பிரார்த்தனைகள், இந்த கூட்டு பிரார்த்தனைகள் எல்லாமே. இதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லும்பொழுது என்ன வருதுனாக்கா, துன்பப்புடத்தில் இட்டு, இது ஒரு இது எப்படி இந்த பூமியில் வந்து எப்படி பிறக்கிறனாக்கா, தாயும் தகந்த தந்தையினுடைய ரூபமாக வந்து இந்த பூமியில் பிறந்து இந்த பூமி எப்படி இருக்குது, துன்பப்புடத்தில் இருக்கப்படி ஒரு துன்பமாக இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குன்றதான். அந்த குழந்தைக்கு, எந்த குழந்தையும் வந்து குழந்தை பிறந்த உடனே சுற்றி இருக்க எல்லாம் சந்தோஷமாக சிரிப்போம், ஆனால் குழந்தை அழுதுண்டே பிறக்குமா? ஏன்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கஷ்டத்தை பங்கிறதுக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டான்னு சந்தோஷப்படுவாங்க. அந்த குழந்தை இவங்க நடுவில் வந்து மாட்டினிவன் கஷ்டப்படுமா? இன்னொன்று சொல்லப்படாது, ஆனால் இது ஒரு ஆலயம்தான். அதே மாதிரி ஒரு ஆன்மா நம்ம உடலை விட்டு உயிர் பிரிந்து போகும்போது சுற்றி இருக்கவன் எல்லாரும் கஷ்டப்பட்டு அழுவாங்க, ஆனால் அவன் நிம்மதியாக போய் சேர்ந்துருவான். அதாவது என்ன காரணம்னாக்கா, வந்து இந்த பிறவியே வந்து உள்ள இங்கே பிறக்கிறதே வந்து ஏதோ ஒரு பூர்வ ஜென்மத்தில் ஒரு பாபங்கள்னால் பிறக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. புண்ணியமும் அதில் சேர்ந்துருக்கும், அதனால தான் இப்படி நன்மைகளும் சேர்ந்து வந்திருக்கு. இந்த துன்பப்புடத்தில் இட்டு இப்படி ஒரு பூமியில் என்னை பிறக்க வச்சிடுற, இதுலேருந்து என்னை எப்படி வெளியே எடுத்துன்னு போப்பாரு, தூயவன் ஆக்கி வச்சு என்னை வெளியே அனுப்பணும். அப்போ ஆகிட்டு அன்பை புகட்டி, அதாவது வந்து ஒரு பெரிய சத்கதி நற்கதி, பெரிய படித்தவர்கள், பெரிய அறிஞர்கள், ஞானிகளுடைய பழக்கத்தை கொடுத்து அதுக்கப்புறம் அன்பை காட்டி என்னை கூட்டின்னு போப்பாரன்னா. இதுக்கு ஒரு அழகாக ஒரு இவர் சொன்னவொடனே புரியல, ஒரு அழகான கதை சொன்னார். கொஞ்சம் நகைச்சுவாக இருக்கணும், கொஞ்சம் இதாக இருக்கும். நகைச்சுவைன்றது நீங்கள் பார்த்து முடிவு பண்ணணும். ஏன்னா சில பேர் நகைச்சுவைக்காக சொல்லுவோம், ஆனால் அது நகைச்சுவை சில விஷயத்துல ரொம்ப இடத்துல போய் கதைக்கு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். பேசிட்டு நானே சொல்லி முடிச்சு நான் மட்டும்தான் சிரிச்சுட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் ஓகே யாருக்குமே இன்னும் புரியலன்றது. நகைச்சுவை சொல்கிறது பெருசு இல்லை, சொல்கிற விதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அப்போ தான் போய் முழுமையாக போய் ரீச் ஆகும். ஒருத்தருக்கு வந்து ஒரு கிராமத்தில் வந்து இது ஞானியோட கதை, கஷ்டமாக எப்போ பார்த்தாலும் ஒரே கஷ்டம், எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நானே அவருக்கு என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம்னா அவரே சமைச்சு அப்படியே சாப்பிட்ணுமா, மனைவிக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் போயிடுது, அதனால் எப்போ பார்த்தாலும் நானே சமைச்சு நானே சாப்பிட வேண்டியதாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதிர் வீட்டில் இருக்கிற பார்த்து அவருக்கு மட்டும் மனைவி நன்னா அமைஞ்சிருத்து எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க, அம்மா பண்ணி கொடுக்குறாங்க, கூட பிறந்தவங்க பண்ணி கொடுக்குறாங்க, எனக்கு மட்டும் அது இல்லையே. கஷ்டம் வந்து இவர் சமைக்கிறது இல்லை, எதிர் வீட்டுக்காரன் சமைக்கலை, அதுதான் ப்ராப்ளமே. ஸோ அந்த கஷ்டத்தை திரும்ப 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 இதையே திங்க் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கார். கடவுளுக்கு இது ஒரு கதை தானே, கடவுளுக்கு ஒரு இதாகிடுது ரொம்ப. ஏன்னா இவர் மட்டும் இல்லை, பார்க்குறவங்க எல்லாம் அவரை பற்றி திட்டிகிட்டே இருக்கா, என்னை மட்டும் இப்படி படிச்சுட்டே, என்னை மட்டும் இப்படி படிச்சுட்டே, நான் மட்டும் தான் கஷ்டப்படுறேன், என்னை மட்டும் இப்படி கஷ்டப்படுத்திட்டே கஷ்டப்படுத்திட்டேன்னு வருத்த வர்றான். அப்போ கடவுள் எல்லாருடைய கனவுலையும் போய் ஒன்று சொன்னாரான், ஓகே இத்தனாம் தேதி அடுத்த வாரம் பத்தாம் தேதிக்குள்ளே எல்லாரும் உங்கள் கஷ்டம் என்னவோ அதெல்லாம் எழுதிடுங்க, ஒரு மூட்டையாக கட்டுங்க, எடுத்துன்னு வந்து ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த அய்யனார் கோவில்னு சொல்லுவோம், கிராம தேவதை, அந்த கிராம தேவதைக்கு அந்த கோவிலில் வந்து அந்த மூட்டையை போட்டணும். ஆனால் ஒரு கண்டிஷன், உங்களுடைய எல்லா கஷ்டத்தையும் எடுத்துக்க முடியாது என்னால், ஆனால் உங்கள் மூட்டையை போட்டுட்டு வேறு இன்னொரு கஷ்டத்தை நீங்கள் எடுத்துன்னு வந்துடணும், அதுதான் உங்களுக்கு ஓகேவா, எல்லாத்தையும் போட முடியாதுன்னா. அப்போ அந்த முதல்ல புலம்பனா பாருங்கள், அவனுக்கு பலம சந்தோஷம், நம்மளது கட்டி எட்மை போட்டுட்டு சின்னதாக எந்த மூட்டை இருக்கோ எடுத்துன்னு வந்துடுவோம் அப்படின்னு சந்தோஷமாக எல்லாத்தையும் கட்டினான். அந்த 10ஆம் தேதி வந்துடுத்து, நேராக எல்லாரும் இங்கேருந்து போகிறாங்க. இவனுக்கு போனாக்கா போனவனுக்கு பெரிய அதிர்ச்சி, என்ன பயன்னாக்கா பார்க்குறவன் இவன் மூட்டை தான் ரொம்ப சின்னதாக இருக்குது, வரவன் மூட்டையெல்லாம் பெருசாக இருக்குது, ஒருத்தர் கொஞ்சம் கம்மியாக வந்தார், அண்ணே நானே ஒன்றும் இல்லாமல் வரீங்களான்னு, இல்லை பின்னாடி வண்டியில் வருதுன்றான். இவனுக்கு ரொம்ப பயமாகிடுது, போன போட்டியிலே பார்த்தா நம்மளுது தான் ரொம்ப சின்னதாக இருக்குது, என்னடா அது வம்பா போச்சே சரி. ஏன்னா இவனுக்கு வியாதி, அந்த வியாதியெல்லாம் எழுதி வச்சுருக்கான், அதெல்லாம் போ அந்த வியாதி வேண்டாம் இந்த வியாதி வேணான்னு சரின்னு எல்லாத்தையும் எழுதி வச்சாச்சு. அங்கே போய் சொன்ன டைமுக்கு எல்லாம் நடக்கும், 10 மணிக்கு கரண்ட் ஆஃப் ஆகிடுது. அது என்னன்னாக்கா எடுத்துன்னு வந்து மூட்டையே கட்டாயம் பூமியில் தொட்டுட்டு தான் எடுக்கணும், போட்டுட்டு தான் வேறு மூட்டை எடுக்கணும், இப்போ அதை அப்படியே கையிலேயே வச்சுக்கவும் கூடாது அப்படின்றதும் கண்டிஷன். சரி கரண்ட் ஆஃப் ஆன உடனே எல்லாரும் மூட்டையை போடுற மாதிரி போட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டான் அந்த மூட்டை கையோட, கரண்ட் வந்துடுது. வந்துட்டு பார்த்தா பெரிய அதிர்ச்சி, எல்லாருமே அதான் பண்ணியிருக்காங்களாம், அத்தனை பேர் இதே மாதிரி தான் அவன் மூட்டையை போட்டு அவன் எடுத்து வச்சுட்டு இருக்கான். இவன் கேட்டான், அண்ணே என்னே உங்கள் மூட்டை போட்டு, சும்மா இருப்பா இதுலையாவது நமக்கு என்ன கஷ்டம்னு தெரியுது, இன்னொருத்த மூட்டையில் போயிட்டு அவன் கஷ்டத்தையும் சேர்த்து நம்ம சுமக்கிற மாதிரி இருந்த, இதில் எனக்கு வியாதி வைத்த வழின்னு போட்டிருக்கேன், வரவனுக்கு கேன்சர் ஆகிடுதுன்னு வச்சுக்கோ அந்த வியாதி அவன் சுமப்பான், அப்போ நம்மள்தே நமக்கு போகிறோன்னா. அது மாதிரி இந்த கஷ்டம் வந்து நம்மளுடைய கடினம், நம்மளுடைய கஷ்டங்கள் கட்டாய் இன்னொருத்தரால் தீர்க்கவே முடியாது. இப்போ நம்மக்கிட்ட ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது, இன்னொருத்தர்கிட்ட போய் பகிர்ந்துக்கிறீங்க, அவர் என்ன கஷ்டத்தை தீர்த்து வைக்கப்படுறாரா, ஏன்னா அவரும் நம்ம நிலையில் தான் இருக்கார். ஆனால் அந்த கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய துன்பப்புடத்தில் விட்டு தூயவன் ஆக்கி வைத்தார் தொடர்ந்த முன் மாயம், அதான் இந்த கஷ்டங்கள், முன் ஜென்மத்தினுடைய பாபங்கள் தான் இந்த கஷ்டமாக நம்ம வந்திருக்கு. அதை யார் தீர்க்கக்கூடியவள், அம்பாள், அந்த அன்னை மட்டும்தான் அதை தீர்க்க முடியும். இறைநிலையில் அடைந்தவங்கள் மட்டும்தான், விருப்பு வெறுப்பு அல்லாதவர்கள் மட்டும்தான் அதை தீர்க்கக்கூடிய சக்தி ஆற்றல் உண்டு. மற்ற யாராலையும் நம் இப்போ இவங்ககிட்ட சொல்லலாமல் செய்யலாமே தவிர எல்லா கஷ்டத்தையும் தீர்த்துட முடியாது. சில கஷ்டங்கள் சில பேருக்கு மட்டும்தான் சொல்ல முடியும், அதை தெய்வத்துக்கிட்ட சொல்லும்பொழுது கட்டாயம் சாநித்தியமாகுது. அப்போ நம்மளுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய கஷ்டம் கட்டாயம் போகாது. ஆனால் அது எப்படி போகும், இது மாதிரி வழிபாட்டினால கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். வழிபாடுந்து எப்படி வரணும், அந்த நியமம் மாதிரி நியமமாக இருக்கணும். அந்த யோகா ஆழ்நிலை சந்தோஷம் வேணும்னாக்கா முதல்ல நமக்கு வந்து பழக்கத்தில் அடிப்படையாக யோகா பழகியிருக்கணும். யோகா பழகணுன்னாக்கா பிராணாயாமன்ற அந்த பிரத் கண்ட்ரோல், அந்த சுவாச பயிற்சி ஒழுங்காக இருக்கணும். இது ரெண்டும் நமக்கு வேணும்னா ஒழுங்கான சாப்பாடு கட்டுப்பாடு இருக்கணும். இப்படி சாப்பாடு கட்டுப்பாடு இருக்குனாக்கா ஒழுங்கான போதுமான அளவு ஓய்வு இருக்கணும். இத்தனையும் நமக்கு சேரணுன்னாக்கா நம்ம மனநிலை ஒழுங்காக இருக்கணும். இதெல்லாம் அடிப்படையில் நமக்கு வேணும்னாக்கா முதல்ல பக்தின்ற ஒரு பயம் வரணும். அதுதான் இந்த முதல் ஸ்டெப். ஆலயம் வரமே இத்தனை மணி நேரம் நின்று கும்பிடணும், கீழே விழுந்து கும்பிடணும், இது முதல் யோகா மாதிரி. காலை மாலை பூஜை பண்ணுறோம் அப்படின்ற ஒரு, அதுக்கு அடுத்த 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 லெவலில் தான் நம்ம மேலே போக முடியும். அப்போ அடிப்படை பக்தி, மனம் உருகி ஒன்று பாடும்பொழுது கட்டாயம் பலன் கிடைக்குது. அது நல்ல மாற்றம் இருக்குது. மந்திரத்துக்கு எந்த அளவு பலம் உண்டோ ஒரு ஒரு வாக்கியத்துக்கும் பலம் இருக்குது. ஆனால் நம்ம அது மேலே எந்த அளவு நம்பிக்கை வைக்கிறன்றது தான் முக்கியம். நம்பிக்கை குறைஞ்சி ஒன்று சொல்லும் பொழுது இயற்கையாகவே அந்த இடத்துல நம்பிக்கை போயிடும், எதுவுமே இல்லாமல் போயிடும். அப்புறம் ஏன் அது சாதித்தியம் ஆகலை, பழிக்க மாட்டேன்றதுனா, பழிப்புன்றது அதில் கிடையாது, நம்ம வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கை. இவ்வளோ தூரம் சந்தோஷமாக வந்திருக்கீங்க, பலன் கிடைக்காம நம்ம இருக்க போகிறோம், கட்டாயம் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா இத்தனை பேருடைய பிரார்த்தனை அம்பாள் கட்டாயம் கேட்டு எல்லாருடைய குறைகளும் நிவர்த்தி ஆகணும், சந்தோஷமாக இருக்கணும், அந்த நிரந்தர சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிப்போம். ஸோ நேற்று மாதிரி அந்த பாடல் இது பண்ணுவோம்.